Thank you, Holy Spirit. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. சபையின் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறவரே, உங்களை ஆராதிக்கிறோ. எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் அப்பா. உங்களை கனம் பண்ணுகிறவர்களை நீர் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க ராஜா, அதற்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை கனம் பண்ணுகிற பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்னீங்கப்பா, அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இருவர் மூவர் நாமத்திலே கூடுகிற பொழுது நீங்கள் வருவேன் என்று சொன்னீங்க ராஜா, அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாமம் சபையிலே எழுந்தருப்பதாக, எழுந்தருள் இருப்பதாக. ஹாலலோயா. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தியவராய் உலாவி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 133 அதிகாரத்திற்கு என்னோட கூட வருவீர்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 133 அதிகாரத்திற்கு ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் முதல்ல வாசிப்போம். ஹல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம், அருமையான காரியங்கள் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்களே நான் நம்புகிறேன். இந்த 133 சங்கீதத்திலே அங்கே அபிஷேகத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, ஜீவனை குறித்து 3 எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ எல்லோரும் சேர்ந்து நாம் அதை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோண்டு சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகள் மேல் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சகோதரர்கள் தேவ சமூகத்திலே சேர்ந்து வாசம் பண்ணுவதை குறித்து இந்த சங்கீதம் 3 நமக்கு எழுதி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எதற்கு ஒப்பனவாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஆரோனுடைய அபிஷேகத்துக்கு நேராக அது கொண்டு போகப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே, சபை வாழ்விலே சகோதரர் இணைந்து வாழுவது மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் சகோதர ஐக்கியத்தில் முரண்பாடுகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கைகளிலும் சரி, நாங்கள் இவைகளை பார்க்கலாம். ஆனால் தேவன் சகோதர ஐக்கியமுள்ள வாழ்க்கையும் அவருடைய ஆச்சாரிய அபிஷேகத்துக்கு முன்பாக அவர் நிலைப்படுத்தி இருப்பது என்பது மேன்மையானது. ஹல்லேலூயா. அதை நான் மெச்சுகிறேன், அதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இது அபிஷேகம் என்பது தேவனுடையது. அது தேவனுடைய காரியம் ஒன்று. அது பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு வேண்டும் என்றால் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அந்த பரிசுத்தம் நிறைந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக தேவன் சகோதர சிநேகத்தை வைத்திருக்கிறார். அருமையாக இருக்கிறது பிரியமானவர்களே. என்ன சொல்லுகிறது? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை அது. ஹல்லேலூயா. எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இணைந்து இசைந்து மகிழ்ந்து சந்தோஷமாக சமாதானமான வாழ்ந்த அந்த நாட்களை நான் திருப்பினால் அது அருமையானவைகள். அவைகள் அருமையானவைகள். ஆனால் நம் வாழ்விலே அப்பப்போது அப்பப்போது விரும்பாத விருந்தாளிகளைப் போல ஓராய்வுகளும் காயங்களும் நம் வாழ்வை உடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதில் மகிழ்ச்சி அல்ல, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது அல்ல, அது பாரங்களை கொடுக்கிறது உண்டு. அது கவலையும் கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் மற்றவர்களுக்கு தெரியாத சில துக்கங்களை நம் வாழ்விலே அது அமைத்துகிறது, அது நம்மளுக்குள்ளே நிறைகிறது. அதனாலே நாம் இன்று நம் வாழ்வை திருப்பி பார்த்தோம் எனில், சந்தோஷமான நாட்கள் எத்தனை, மகிழ்ச்சியான நாட்கள் நம் வாழ்விலே எத்தனை, சகோதரர்கள் இணைந்து வாழ்ந்த நாட்கள், மகிழ்ந்து வாழ்க்கை நாட்கள், இன்பமான நாட்கள் எத்தனை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் உடைந்து, இன்றைக்கு எல்லாம் கவலையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் அடிப்படையிலே தான் உனக்கு மகிழ்ச்சி என்கிற வாழ்க்கையே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோம், இன்பத்தை தேடுகிறோம். நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி நமக்கு குறைவாக இருக்கிறது, சமாதானம் குறைவாக இருக்கிறது, சந்தோஷம் குறைவாக இருக்கிறது. காரணம் எங்கேயோ, காரணம் யாரிடத்திலேயோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை நாங்கள் குத்திக் கொள்ளாதபடிக்கு நம்மளை காத்துக் கொள்வது நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நலமே. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம்மளை அநேக இடங்களிலே குத்திக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த கிழமை ஒரு சிறிய வயதுள்ள ஒரு பையனோடு நான் பேசினேன். அவன் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தூக்கி வாரி போட்டது. ஹல்லேலூயா. பெரியவர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டிய சில அறிவு ஒரு சிறிய பையனுக்குள்ள இருக்கிறது என்பதை பார்த்து நான் மகிழ்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து இன்னும் ஒரு தடவை சொல்ல முடிந்தால் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்றோ நம்முடைய சகோதர சிநேகம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய சகோதர ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? இந்த நாளிலே ஒரு சில ஆசீர்வாதங்களும் ஒரு சில நிபந்தனைகளும் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். சகோதர ஐக்கியத்தை குறித்து கணக்கு பேசலாம், நிறைய பேசலாம். சகோதர அன்பை குறித்து நிறைய பேசலாம். ஆனாலும் ஒரு சில விதத்தில் நான் பேசி சீக்கிரத்திலே முடிக்க நான் விரும்புகிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது ஒரு நன்மையான காரியம். ஹல்லேலூயா. அது உனக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு காரியம். ஆனால் சேர்ந்து வாழ்வது என்பது இலகுவானது அல்ல, அதை நான் புரிந்திருக்கிறேன். ஆதியாகமத்திலேயே இருவர் சேர்ந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு கொலையில் போய் முடிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தில் தொடக்கத்திலேயே ஐக்கியங்கள் உடைந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அப்படி இருந்துவிடக் கூடாது. கசப்புகளும் வைராக்கியங்களும் வேதனைகளும் கோபங்களும் இருந்து நம்முடைய வாழ்வை நாம் குத்திக் கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போய்விடாத படிக்கு எங்களை காத்துக் கொள்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சகோதர ஐக்கியத்தை உடைப்பதினாலே மற்றவர்களுக்கு அதுல நன்மை இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு அதிலே தீமை இருக்கிறது, நமக்கு அதுல வேதனை இருக்கிறது, நமக்கு அதிலே கஷ்டங்கள் இருக்கிறது. இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகையினால பிரியமானவர்களே, அவைகளை தவிர்த்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள், அவைகளை தள்ளிவிட முயற்சி பண்ணுங்கள், அவைகளை விட்டு தள்ளி நடக்க முயற்சி பண்ணுங்கள். அது நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து 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 உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு போன நாட்களை அழித்து வசனத்துக்கு இடம் விட்டு கெடுத்து வசனத்துக்கு என்று சொல்லி வாழுகிற சொற்ப நாட்களுக்குள்ளே நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அது நமக்கு நல்லது. நான் பேசுகிறது ஒருவேளை தனிப்பட்ட நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் சபை சகோதரர்களாக இருக்கலாம், எதுவானாலும் ஒன்றுதான். ஆகையினாலே நான் பேசுகிறேன். ஆகையினால பிரியமானவர்களே, இதோ சகோதரர் ஒன்றாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். மனிதர்கள் அல்ல, சபை அல்ல, போதகர் அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, ஆண்டவர் விரும்புகிறார் சபையில் இருக்கிறவர்கள் ஒன்றாக ஒருமனமாக எல்லாரும் அருமையாக ஒருமனமாய் கூடி ஓசன்னா பாடி என்று சொல்லி பாட்டு பாடுகிறோம். அதே விதத்தில் இன்றைக்கு நான் காலையில் என்று நினைக்கிறேன், என் சிந்தனையிலே ஒரு பாடல் ஒன்று வந்தது, நினைக்கிறேன் ஒரு மகிமையின் மேகம் என்று சொல்லி பாட்டு. அதுல ஒரு வரி வருகிறது, என் பேச்சில், என் மூச்சில, என் செயற்கையில எல்லாத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அது இன்றைக்கு இதுல போடணும் என்று சொல்லி நான் விரும்பினேன். கர்த்தருக்கு முன்பாய் நின்று சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாய் நின்று சொல்லுங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இருக்கிறாரா, தேவன் இருக்கிறாரா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்துதான் இதை செய்கிறாரா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்துதான் இதை செயல்படுத்துகிறாரா? சொல்லுங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாய் நாம் பொய்யாய் வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆராதனையாக இருந்தாலும் எங்களை நிறுத்துவது நமக்கு நல்லது. மெய்மறந்து பாடுவதுண்டு. மெய்மறந்து மூச்சில இருக்கீங்க ஆண்டவரே, என் செயல்கையில இருக்கீங்க ஆண்டவரே, என் பேச்சில இருக்கீங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் பார்க்கலாம், தேவன் இருக்கிறாரா? தேவன் இருந்துதான் இவ்வளவு நடக்கிறதா? தேவன் இருந்துதான் பேசுகிறாரா? தேவன் இருந்துதான் என்று சொல்லுங்கள் பிரியமான தேவன் பிள்ளைகளே. பாட்டு நல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி கண்களை மூடி கண்ட மாதிரி நான் பாடிவிடாத படிக்கு எங்களை சோதித்து எங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே இந்த பாட்டுக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி நம்மளை சரிப்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்வு என்பதை மறந்து விடாதிருங்கள். வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பொமாலிட்டியாக மாறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆராதனை இன்றைக்கு ஒரு பொமாலிட்டியாக மாறுகிறது. ஆராதனை என்றால் இப்படித்தான் என்று சொல்லி உடைந்து அழுது கண்ணீர் விட்டு தேவசமுத்திர குளறி நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிற ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு எங்கே? இன்னைக்கு ஆராதனையிலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது பாட்டு படிப்பது அல்ல. கடந்த முறை நாம் கேட்டோம் இல்லையா, ஆவியில் நிறைந்து கருத்தாக தேவனை துதிக்க வேண்டும். ஆவியில் நிறைந்து கருத்தாய் தேவனை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கு ஆராதனைகள் மாறுகிறது, கன்சர்ட்டாக போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டிவிட்டால் அது ஆராதனை என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது ஆவியிலே நிறைகிறானோ அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்த மனிதனுக்கு ஆராதனை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் தேவ ஆவியானவர் அவனை ஆராதிக்கலை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. இருக்கட்டுக்கும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை தேவன் நன்மையாய் காண்கிறார். தேவனுக்கு அது பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக இடங்களிலே தேவன் ஒருமனத்தின் அடிப்படையிலே காரியங்களை செய்து வந்தார். பார்க்கலாம், அநேக காரியங்கள் சபை வாழ்விலே ஒருமனம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒருவரால் ஒரு காரியம் நடத்தப்படவில்லை, ஒரு மனத்தின் அடிப்படையிலே தேவன் அநேக காரியத்தை செய்தார். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, பெந்தகோஸ்தே நாளு அன்று கூட பிள்ளைகள் சேர்ந்திருந்து ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவெனில், அன்றைக்கு அந்த இடத்துல நாம் சேர்ந்து இருந்திருக்கலாம், ஆனால் ஒருமனம் இல்லாது இருக்கிற பொழுது தேவன் அந்த இடத்துல ஆவியானவர் அந்த இடத்துல வந்து இருந்து இறங்கி அக்கினிமயமான நாவிகள் பலத்த காற்றோடு இறங்கி அவர்களை பலப்படுத்தி இருப்பாரா என்பது என்னுடைய அறிவு கெட்டாத ஒரு காரியமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்ற அறிவு நமக்கு இல்லை. ஆனால் தேவன் இறங்க வேண்டும், தேவன் என்னை நிறைக்க வேண்டும், அந்நிய பாஷை வர வேண்டும், அபிஷேகம் நிறைக்க வேண்டும். ஏதோ நாம் சொல்லிக் கொண்டு போகிறோம், அதுதான் நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு பொம்மாலிட்டி போல மாறுகிறது. இப்படி இப்படித்தான் ஆராதனையில வந்தால் இப்படி இப்படித்தான், ஆராதனைக்கு வந்தால் இப்படி இப்படி நாங்கள் துதிக்க வேண்டும், ஆமா இப்படி இப்படி நாங்கள் பேச வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் நாம் உயிருள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமனத்தின் அடிப்படையிலே சேர்ந்து வாழுகிற அடிப்படையிலே கர்த்தர் சில காரியங்களை செய்கிறவர், சில அற்புதங்களை நடத்துகிறவர், சில அதிசயங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அனனியாவும் சப்புராலும் கூட ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமனம் தவறு நிறுத்தமாக ரெண்டு பேரையுமே ஆண்டவர் போட்டுவிட்டார், ரெண்டு பேருமே சார். ஆகையினால எதில் ஒருமனப்படுகிறோம் என்பது முக்கியம். தவறான காரியங்களே, தவறான காரியங்களே நாம் ஒருமனப்பட்டா அதற்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டும். தேவன் அதை விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே சகோதர ஐக்கியம், சகோதர அன்பு இவைகளை குறித்து வசனங்களை எடுத்து வந்து பேசுவது இலகுவாக இருந்தாலும் அது நம் வாழ்விலே செயல்படுத்துவது என்பது கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் அதுதான் வாழ்க்கை, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது எனக்கு பிடிக்கவில்லை என்பதனால் இதை தள்ளிவிட முடியாது, இது என் வாழ்வுக்கு ஒத்து வருகிறதில்லை என்பதனால் இதை குறித்து பேசாமலும் இருக்க முடியாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புவது என்னவோ அதை செய்வதுதான் தேவ பிள்ளைகளுடைய வேலை அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர ஐக்கியம் தேவனால் பரிசுத்தமாய் பார்க்கப்படுகிறது உண்டு. சகோதர அன்பு தேவனால் பரிசுத்த பார்வையிலே அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்படுகிறது உண்டு. ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் அந்த ஐக்கியத்தை கூச்சப்படுத்தாதபடிக்கு, அந்த ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு, அந்த ஐக்கியத்தை கண்ட விதத்தில் நடந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நல்லது என்று கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அநேக செய்திகள் நமக்கு விருப்பமானவைகள் அல்ல, அநேக வார்த்தைகள் நமக்கு ஏற்றவைகளும் அல்ல. ஆனால் அது நம் வாழ்வுக்கு சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லி அதை நாம் கொண்டு செல்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் நாங்கள் விரும்பி திறந்த உள்ளத்தோடு ஓஹோ இதல்லவா செய்தி என்று சொல்லி நாம் கேட்கவில்லை. அநேக செய்திகள் விரும்பாததாக இருந்தது, தள்ளிவிடக்கூடியதாக இருந்தது, வேண்டாம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது அதையும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் சாப்பிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாப்பாட்டிலே அநேக வகைகள் இருக்கிறது, அநேக வகைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக வகையான சாப்பாடுகள் நம் வாழ்விலே சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த பாவக்காய் மாத்திரம் யாரும் சாப்பிடுவதில்லை விரும்பி. அதுவும் அந்த பாவக்காயில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை காய்ச்சுகிறார்கள். இப்பெல்லாம் அது ஃபேஷன் ஆகி சாப்பாடு கைக்கிறதே கிடையாது. எப்படித்தான் செய்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பத்திலே நான் சாப்பிட்ட அந்த சாப்பாடு கை கையென்று கைக்கும், சாப்பிடக்க கச்சு தீரும். ஆனால் அது சாப்பாட்டில் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வசனங்களை கொண்டு சென்றால் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. விருப்பமானது மாத்திரம்தான் என்று சொன்னால் நாம் எதுவும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, சீக்கிரமாக போவோம். ஆகையினாலே இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. அதனாலே தேவ ஆவியானவர் இறங்கி நம்மளை வழிநடத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு மனம் இல்லாத இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வருவாரோ, பேசுவாரோ, செயல்படுத்துவாரோ, அபிஷேகிப்பாரோ, கொண்டு செல்வாரோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு போதியுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நம்மளை ஒருமனப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் என்பது நம் வாழ்விலே அல்லாவிட்டால் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்விலே அதிகரித்தால் ஒழிய கர்த்தர் நம் வாழ்விலே நன்மைகளை செய்ய முடியாது, முடியாது. நாம் அதிலேயே நிற்க வேண்டியதான். நாங்கள் அங்காலே போக முடியாது, தேவ ஆவியானவர்களை கொண்டு செல்ல முடியாது. ஆகையினாலே நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்தால் நலமா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. ஹல்லேலூயா. எபிரேயர் 13:1 சீக்கிரமாக வாசிங்கள். கொஞ்சம் வசனம் வாசிக்க வேண்டியிருக்கு, நான் சீக்கிரத்தில் வாசிக்கலாம்னு சொல்லி நம்புகிறேன். எபிரேயர் 13:1 சீக்கிரம் வாசிங்கள். ஹல்லேலூயா.
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது.
சகோதர சிநேகம் என்ன செய்ய வேண்டுமாம்? நிலைப்பட்டிருக்கணும், நிலைத்திருக்கணும, அழியக்கூடாது. ஹல்லேலூயா. குறைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, பிசாசு திருடிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பதை தேவன் விரும்புகிறார், மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. ஆகையினாலே கர்த்தருக்குள்ள உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்லுகிறது என்னவெனில், சகோதர சிநேகத்தை சரிப்படுத்துங்கள், சகோதர சிநேகத்தை சீர்படுத்துங்கள், சகோதர சிநேகத்தை சீர்பாருங்கள். சகோதர சிநேகத்தை கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்தினால் அது நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு வசனம் சீக்கிரமாக வாசிப்போமா? ஆதியாகமம் 13:8 வாசிங்கள். இது எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது ஒரு அருமையானது, அதை குறித்து வாசிக்கலாமே. வாசிங்கள்.
ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
இந்த மேற்பகுதியில் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறபடினால் நாம் சீக்கிரமாக போகலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அல்லாவிட்டால் ஒரு மனுஷி, தேவனால் வழிநடத்தப்படுகிற மனுஷன் ஒரு மனுஷி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் மனுஷி எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் சில ஐக்கியங்களை, சில ஒருமனத்தை காப்பாற்றுவதற்கு சிலவற்றை நாம் விட வேண்டியிருக்கும், சில இடத்தில் நாம் தாழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே தைரியமாய் நம்பி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆபிரகாமும் லோத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனை இருக்கவில்லை. என்ன பிரச்சனை? ஆடு மாடு பிரச்சனை. எல்லாம் பெருகி, அதாவது ஆசீர்வாதத்துல பிரச்சனை நிறைஞ்சு போயிருச்சு, நிறைஞ்சு போயிருச்சு. அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களோட வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை. யாரோ ஒருத்தர் பிரச்சனைப்படுறதுக்கு இவங்க பிரச்சனைப்பட வேண்டி இருக்குது, விளங்குறதா? அப்படியும் மற்றவர்களை நடத்தாதிருங்கள். நீங்கள் பிரச்சனைப்படுகிறதுனாலே நாங்கள் பிரச்சனைப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேக இடங்களில் இதுதான் நடக்கிறது. ஆபிரகாம் லோத்துக்கும் பிரச்சனை, அவங்க இருக்கு அங்க இருக்கு பின்னுக்கு ஆடு மேய்க்கிற மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே பிரச்சனை பாருங்க. ஆனால் கர்த்தருடைய மனுஷன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உனக்கு எந்த ஆசீர்வாதம் தேவையோ அதை எடுத்துக்க, எது வேணுமோ அதை எடுத்துக்கப்பா, போ, எது வேணும் உனக்கு. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை, இந்த தேசம் எல்லாம்,
இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா?
அருமையான வார்த்தை, இந்த தேசம் எல்லாம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உன் கண்ணுக்கு முன்பாக இருக்குது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், எடுத்துக்கோ. பெரியமானவர்களே, உனக்கும் ஒரு சகோதரர்களுக்கும் சபையிலே சண்டை வருதுன்னு வைத்துக்கொள். நீ சொல்லு, நீ என்ன சொல்லுகிறாய்? ஓகே, அதுதான் உண்மை என்று வைத்துக்க, போயிட்டு பாப்பா. காப்பாத்திக் கொள்வா இல்லையா? உன்னுடைய உறவை காப்பாத்திக் கொள்வா இல்லையா? உன்னுடைய காரியத்தை சரிப்படுத்திக் கொள்வா இல்லையா? அதை விட்டு விட்டு வாக்குவாதம் பண்ணி நல்ல உறவுகளை உடைத்து சமாதானங்கள் கெட்டி சந்தோஷங்கள் விலகி வருஷ காலமாய் உன்னை குத்தி தேவனும் உன்னை நடத்த முடியாமல், தேவனும் உன்னை கொண்டு போக முடியாமல், ஆனா நாம் சொல்லுகிறோம் ஆவியானவரை நிறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி, நிறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. இதே வண்ணத்தில் தான் அநேகர் சொன்னார்கள், ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், எல்லாமே நாங்கள் செய்தோம் ஆண்டவரே, செய்தோம், அபிஷேகத்தை பெற்றிருந்தோம், செய்தோம் ஆண்டவரே, எல்லாமே செய்தோம் ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் இந்த உனக்கு முன்பாக இருக்குது, இந்த பார், எந்த ஆசீர்வாதம் வேணுமோ அதை எடுத்துக்க, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அருமையான ஒரு பதில் அல்லவா? ஹல்லேலூயா. அவன் தேடுறான் லோத்து, அவன் என்ன நினைச்சான் தேடுறான், அருமையான பகுதி, பச்சையும் பசலையுமாக இருக்கிற பகுதி எல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு போய் சேர்ந்துட்டான், போய் சேர்ந்துட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் உறவுகள், உங்கள் ஐக்கியங்களை உடைக்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், கவனமா இருங்கள், புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். சொற்ப நேரத்தில் ஆண்டாண்டு காலமாக காத்துக்கொண்ட ஐக்கியங்கள், உறவுகள், அன்புகளை உடைத்து வீணாக்கி தேவனை விட்டு பிரிந்து போகாதீர்கள். நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கும் இந்த சகோதரனுக்கும் தான் பிரச்சனை நினைக்கிறோம். உண்மையிலேயே உனக்கும் தேவனுக்கும் பிரச்சனை தெரியுமா? உண்மையிலேயே உனக்கும் தேவனுக்கும் தான் பிரச்சனை. நாம நினைக்கிறோம் எனக்கும் அவருக்கு தானே பிரச்சனை, எனக்கும் அந்த சிஸ்டருக்கும் தானே பிரச்சனை சொல்லி. இல்லை, உனக்கும் தேவனுக்கும் பிரச்சனை. தேவன் உன்னோடு பேசுவது முடியாத ஒரு காரியம், தேவன் உன்னோடு உறவாட வர முடியாத ஒரு காரியம். நீ நினைக்கலாம், அநேக தடவை நான் சொல்லுவதுண்டு, பெய்கிற மலையிலே எல்லாரும் தான் நினைவார்கள். ஆராதனை இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிற பொழுது நல்லா இருப்பதனாலே உணர்வையும் தேவ பிரசன்னத்தையும் புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் உணர்வை பார்த்து தேவ பிரசன்னம் என்று நினைத்து விட்டு போகிற காலம் இதே. தேவ பிரசன்னம் என்று சொன்னால் என்னென்றதை அறிந்து கொள்ள வேண்டும். இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து பாடுவது நல்லது, தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அதுதான் தெய்வ பிரசன்னம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அந்த புத்தி, அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவதற்கு முயற்சி பண்ணினாங்கப்பா, பரவாயில்லை எடுத்துக்கள், இழந்து போகட்டுக்கும், ஆனா உறவில கீறல்கள் வரக்கூடாது, சண்டைகள் நமக்குள்ள வேணாம், பிரச்சனைகள் நமக்குள்ள வேணாம், ஆசீர்வாதத்திலே பிரச்சனை வர வேண்டும். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் தேவனுடைய மனுஷர்கள், யார் தேவ பிள்ளைகள்? ரத்தத்தினால் கழுவிப்பட்டு விட்டோம் சொல்லி எல்லோரும் தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைன்னு சொல்லி நம்ம கூக்குரல் விட்டுட்டு இருக்கிறோம், நல்லது. ஆனா ஆபிரகாம் சொன்னா, இங்க பாரு, எனக்கு உனக்கு எந்த பிரச்சனைப்பா, நாம எதுக்கு இந்த, உனக்கு என்ன வேணும், இந்த வேணும், எடுத்துட்டு போயிது, நல்லது, சோத்திரம், ஆனா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பலி செலுத்துகிற மனுஷன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன்ப்பா. இந்த ஆசீர்வாதத்துல இந்த நல்லதோ கெட்டதோ சரியோ புள்ளி என்பதிலே நான் தேவனை தூக்கப்படுத்த விரும்பவில்லை, நான் தேவனை தூக்கப்படுத்த விரும்பவில்லை. அது வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவுத்துக்கு தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சகோதரர்கள் வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சங்கீதம் 133.
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா இது அடுத்தது. முதலாவது நாங்க என்ன பார்த்தோம் தெரியுமா? சகோதர ஐக்கியத்துல ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசுமர் எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பமானது, ஆரோக்கியமானது, சமாதானமானது, மகிழ்ச்சியானது. ஹல்லேலூயா. திரும்பி பாருங்க உங்கள் வாழ்க்கையை, அப்ப தெரியும் அருமையான நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது. அது ஆரோன் சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு. இந்த தைலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆசாரிய அபிஷேகம், ஆசாரிய தைலம், அதனால் பூசப்படுகிறது எல்லாம், மேசைகள் எல்லாம் மகா பரிசுத்தமா. அப்ப சகோதர ஐக்கியம் என்பது ஒரு பரிசுத்தத்துக்கு ஒப்பனையாகிறது. அது பரிசுத்தமானது, தேவனால் பாட்டக்கூடியதுண்டு, தேவனால் நன்மையாக கருதப்படுகிறது உண்டு. ஆனால் அநேக சகோதர ஐக்கியங்கள் எல்லாம் நம்மளால் உடைக்கப்பட்டு போகிறதே, அநேக பரிசுத்த ஐக்கியங்கள் எல்லாம் பார்வைகளால் உடைக்கப்பட்டு போகிறதே, அநேக பரிசுத்த சகோதர ஐக்கியங்கள் எல்லாம் வார்த்தைகளால் உடைக்கப்பட்டு போகிறதே. எப்படி ஆகிறது? கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு பயப்படுங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை மதிப்பு கொடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதை பார்த்தாலும் தவறாய் பார்ப்பது, எதை பேசினாலும் தவறாய் பேசுவது. சகோதர ஐக்கியம் என்பது நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பிரயாசப்படுங்கள். அது உங்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம், அல்லாவிட்டால் இயேசுவாலே மீட்கப்பட்ட ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உறவுகளாக இருக்கலாம். அவைகள் நீண்ட காலத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக காத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். பிரச்சனை இல்லாமல் போகாது, சண்டைகள் வராமல் போகாது, வராவிகள் வராமல் போகாது. ஆனால் முயற்சி பண்ணுகிறோமா? சரிப்படுத்த முயற்சி பண்ணுகிறோமா? செயல்படுத்த முயற்சி பண்ணுகிறோமா? ஏன்? நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயப்படுவீர்கள். இப்படித்தான் இருக்கணும், வேற வழி நமக்கு கிடையாது, வேற வழி நமக்கு கிடையாது. நம் பார்வையிலே அநேகம் நியாயமாகவும் சரியாகவும் புலியாகவும் இருந்தாலும் இந்த வழியை தவிர வேற வழி நமக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஆகையினாலே அந்த வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமம் 30:25 சீக்கிரம் வாசிங்கள். யாத்திராகமம் 30:25-30 வரையும் வாசிங்கள். அதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா.
அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகி சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும்.
தலைமுறை முழுச்சிலும் இது எனக்கு பரிசுத்த அபிஷேக தைலம். இது ஆரோனை அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடங்கள், மேசைகள், அந்த தைலத்தினால எதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் பரிசுத்தமானது. அதை சகோதர சிநேகத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார். எது? சகோதர சிநேகம் ஆரோனுடைய தலைமையில் வைக்கப்படுகிற அபிஷேகத்துக்கு அப்படியாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற சகோதர சிநேகம் என்பது அது அபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்க. தேவன் அதை மதிக்கிறார், தேவன் அதை விரும்புகிறார். ஆனால் நாங்களோ அதை அலட்சியம் பண்ணுகிறோம். அநேக தடவைகள் அலட்சியம் பண்ணுகிறோம், வேண்டா தனவையாக விடுகிறோம். ஆனால் ஆண்டவரோ சொல்லுகிறார், அது அபிஷேகம், அந்த ஒரு ஐக்கியம், அது ஒரு அபிஷேக தைலத்துக்கு ஒப்புனையாக இருக்கிறது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் தேவனால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா? ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே ஐக்கியமாய் இருப்பது அது ஆரோனுடைய தலையின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தைலம் நம்மீது வந்து இறங்குவதாக. ஹலலோயா, அது நம்மீது வந்து இறங்கினால் நலமாக இருக்குமே. ஹலலோயா, இந்த நாளிலே நாம் போகிற பொழுது ஆண்டவரே, இதுவரைக்கும் நாம் சில காரியங்களை தவறிவிட்டோம், ஆனால் எங்களை வணங்க, எங்களை சரிப்படுத்துங்கப்பா, சரிப்படுத்துங்க. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், சில ஐக்கியங்களுக்கு நாம் விட வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கு, ஆனால் அந்த ஐக்கியம் நீங்கள் விடுகிற காரியத்தை விட மேன்மையாக இருக்கு. சொல்லுகிறதை நம்புங்க, நம்புங்க. ஹலலுயா, ஹலலுயா. ஆகையினாலே ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளே நான் உங்களுக்கு போத்து சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக போகலாம்.
எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்கே வாழ்க்கை இருக்கிறது, எங்கே ஜீவன் இருக்கிறது, எங்கே இருக்கிறது ஆசீர்வாதமும் ஜீவனும், எங்கே இருக்கிறது? சண்டை போடுகிறது இல்லையா, காயப்படுத்துறது இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவனுள்ள வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை எங்கே இருக்கிறதில் சகோதர அன்பிலே அது நிறைந்திருக்கிறது. ஹலலோயா, பாருங்க, தாவீது ராஜா ஒரு சங்கீதம் சகோதர ஐக்கியத்துக்கு 3 வசனத்துல மேன்மையான வசனங்களை வைத்து நிறைத்திருக்கிறார், மேன்மையான வார்த்தைகள். ஹலலோயா, அந்த சகோதர ஐக்கியம் அருமையாக இருக்குமா பார்ப்பதற்கு, எப்படி தெரியுமா? எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்குமாம். ஹலலோயா, பனி இறங்குகிற பொழுது எல்லாரும் பார்ப்பது கிடையாது. நான் சொல்லுகிறது சினேயை குறித்து அல்ல, அது ஒரு விதமான பனி. ஆனால் காலை வேளையிலே ஒரு சில பனித்துளிகள் வந்து விழுகிற பொழுது சில இலைகளின் அடிப்படையிலே பார்க்கிற, இந்த தேசத்திலே அதை பார்க்க முடியுமா எனக்கு தெரியவில்லை, பார்க்கிற பொழுது அருமையாக, நான் பனியை குறித்தும் அதன் ரம்யத்தை குறித்தும் பேசுகிறேன், அது அருமையாக இருக்கும். என்ன சொல்ல வருகிறார், சகோதர ஐக்கியம் என்பது ரம்யமாக இருக்கும், அது பார்ப்பதற்கு அருமையாக இருக்குமா? ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இணைந்து இசைந்து ஆசீர்வாதமாக கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதிப்பது அது பார்ப்பதற்கு அருமையாக இருக்குமாம். எப்படி? எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பணிக்கு அது ஒப்பாக இருக்கிற. பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்தை இங்கே ஒப்பனையாக்குற காரியங்கள் என்னவெனில், ஆசாரிய அபிஷேகமும் பணிக்கும் அவைகள் ஒப்பாக மாற்றுகிறார்கள். ஹலலோயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஸ்னே கூட்டத்தை கூட நாங்கள் பார்க்கிற பொழுது ஒருவரும் மிதிக்காத இடங்கள், சில வேளைகளிலே சில மரங்களிலே நிறைந்து போயிருக்கும், பார்ப்பதற்கு இது என்ன காட்சி என்று நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும், அது ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். ஆனால் நாங்கள் நடந்து சென்ற வழிகளை பாருங்கள், பார்க்கவே முடியாத அளவுக்கு அது இருக்கும், அப்படி சிதைந்து போயிருக்கும், அப்படி மச்சிகாகி போயிருக்கும், அப்படி இருக்கும். பெரியமான வேதம் சொல்லுகிறது அப்படி அருமையாக இருக்குமாம் பார்வைக்கு. எது? சகோதர ஐக்கியம், சகோதர அன்பு, சகோதர நேசம். ஹலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நம் வாழ்க்கையை திருப்பி போடுவது நமக்கு நல்லது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீங்கள் இப்பொழுது போய்கொண்டு இருக்கிற வழியை நிறுத்தி திசை மாற்றுங்கள், திசை மாற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிடரியை கடினப்படுத்துவது உங்களுக்கு நல்லதல்ல. நான் சொல்லுகிறதை கேளுங்க, நான் பெரிய அறிவாளி கிடையாது, நான் பெரிய அனுபவசாலியும் கிடையாது, ஆனால் நான் சொல்லுகிறதை கேளுங்க, நீங்கள் போகிற வழியை நிறுத்தி உங்கள் வழிகளை மாற்றுங்க, அது உங்களுக்கு நல்லது. நல்லது, நீ போகிற வழி நல்லதில்லை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உனக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன். அது அநேகரை தாக்கும், அது அநேக காயங்களை உண்டு பண்ணும், அது அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அது அநேக துக்கங்களை உண்டு பண்ணும், அது அநேக வேதனைகளை உண்டு பண்ணும். உன் வழியை நிறுத்துவதும் நீ திரும்புவதும் உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. ஆகையினாலே அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை, என்றென்றைக்கும் இருக்கும் அப்பா. எப்பொழுது? உன் சகோதர ஐக்கியம் நிலைத்திருப்பதாக. இன்னைக்கு சகோதர ஐக்கியங்கள் உடைந்ததுனாலே அநேக ஆசீர்வாதங்களும் இல்லை, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை எல்லாமே போயிடுச்சு, அதே போயிருச்சு, அநேகம் இல்லாமல் போய்விடுத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற சில காரியங்கள், நாம் தெரிந்து தெரியாமல் செய்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்து விடுகிறது. தெரிந்தமோ தெரியலையோ அது எங்கள் ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், சில பேருக்கு இவைகள் உண்மை என்று தெரிந்தாலும் அதிலிருந்து விலக விருப்பம் இல்லை, அது சரி என்று தெரிந்தாலும் அதுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. வேணான்னு சொன்னாலும் புத்தி தெளிவதில்லை. ஆலோசனையாக சொன்னாலும் அதை கேட்பதில்லை. கடிந்து கொண்டாலும் அதில் கோபப்படுவதுண்டு. எங்கே நாம் எங்களை விட்டுக் கொடுப்போமோ கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், தேவன் சகோதர சிநேகத்தை மெச்சுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரர்களே, ஒருவர்கள் ஒருவர் அன்பா இருங்க, அன்பா இருங்க. எனக்கு தெரியும் இந்த செய்தி நமக்கு எல்லாருக்கும் உரியதாக இருக்காது, பெரும்பாலுமானவர்களுக்கு இது நல்லதில்லை. ஆனா வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் சொன்னால் சகோதரர்களுக்குள்ளே நாம் ஒருமனப்பட்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சில சபைகளிலே சில சட்டத்திட்டமே வைத்திருக்கிறார்கள், சில சில சபைகளிலே சில சட்டத்திட்டமே இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், ஜோவான் 13:34-35 சீக்கிரமாக வாசிப்போமா? சீக்கிரமாக வாசியுங்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
இந்த வசனம் வாசிப்பதற்கு நல்லது. எல்லாரும் வாசிப்பார்கள், வாழ்க்கையிலே வாசிக்காதவர்களுக்கு வேதம் வாசிப்பார்கள் யாரும் இருக்கிறார்கள், எல்லாரும் வாசிப்பார்கள், நல்லது. என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் நம் வாழ்வில்? நல்ல வசனம், அருமையான வசனம் நம் வாழ்வில் வாசிக்கிறோம். வாசிக்காதவர்கள் யாரும் கிடையாது சபையில். அவர்கள் வாசிக்கிறார்களோ இல்லையோ நாங்கள் வாசிக்க வைத்து விடுவோம். ஆனால் நன்மை என்ன, பிரயோஜனம் என்ன? நம் வாழ்வில் எது நடக்கிறது, எது நிறைவேறுகிறது, என்ன செயல்படுத்துகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்க என்ற பிரதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு எங்கள் அன்பா இருந்தாராம். இதை குறித்த பிரசங்கங்கள் பலது நாம கேட்டிருக்கிறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இயேசு எங்களில் எப்படி அன்பா இருக்கிறாரோ அப்படி மற்றவங்களை அன்பா இருங்கள் என்பதே. கடினமான வார்த்தை, கஷ்டமான வார்த்தை, நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். செய்வது என்பது இலகுவானது அல்ல, செயல்படுத்துவது என்பது இலகுவானது அல்ல, இவைகளை நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்துவது என்பது இலகுவானது அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மரிப்பதற்கு முதல்ல இதை செய்ய வேண்டும். காலம் ஓடுகிறது, மரணம் நம்மளை நாடுகிறது, ஆனால் நம் வாழ்விலோ ஒரு மாற்றமும் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையிலே ஒரு வசனம், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அது அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வியிலே அவன் தரிசன் பேசினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்ததுக்கும் பின்பதாக நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறது உண்மைதான். அவன் அதைத்தான் மைன் பண்ணி பேசினான். ஆனால் ஒருவன் மறித்து விட்டால் அவன் நீதிமானா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம், அவ்வளவுதான். தேவனுக்குள்ளே நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை போல நீங்க இருக்கணும். நான் சரி, நீயும் சரி, நானும் சரி, நீயும் சரி, சாகிற எல்லாருக்குமே இந்த வசனத்தை போட்டு தான் நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஏன், அவன் கடைசி நிமிஷத்திலேயாவது மனம் திரும்பி இருந்தா கர்த்தருக்கு சோத்துறோம், அவன் ஆண்டவரோட போய் சேர்ந்துருவான் இல்லையா? அப்ப என்னால நியாயம் தெரிய முடியாது. அவன் ஒரு போல நேற்று பயங்கர சண்டை பிடிச்சிருக்கலாம் என்னோட இருந்து, இல்லாவிட்ட சபையில பெரிய சண்டை பிடிச்சிருக்கலாம், ஆனா கடைசி மரண தருவாயிலே கர்த்தரை நினைச்சாருன்னு சொல்லி அவன் கர்த்தரோடு ஒப்புறவானால், நான் இந்த வசனத்தை பேசின நீதிமான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம நேரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது, துர்ப்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது. நம் மரணம் எப்படி சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த அறிவும் நமக்கு இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வது, நாம என்ன செய்வது? நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை இது, புதிதான ஒரு கட்டளை. அந்த பத்தை விட்டுருங்கப்பா, அது அங்க இருக்கட்டும், இங்க நாங்க போவோம். புதிதான கட்டளை என்ன தெரியுமா? நான் உங்களை எப்படி அன்பா இருந்தேன்? நீங்க செய்த அநியாயங்கள், நீங்க செய்த அக்கிரமங்கள், நீங்க செய்தது வந்தது போனது, இன்னைக்கு ஏதோ பரிசுத்தத்தை குறித்து பேசினா, நம்முடைய சிந்தனைகளிலே மாத்திரம் நாங்கள் செய்கிற பாவங்களுக்கு அளவு கணக்கு கிடையாது. அவருடைய ரத்தம் இருக்கிறபடினாலே அனுதினமும் கழுவக்கூடியதாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன, நான் புதிதான் சொல்றேன் கேளு. என்ன ஆண்டவர், நான் உங்களை எப்படி அன்பா இருந்தேன், எப்படி அன்பா இருந்தேன், எப்படி அன்பா இருந்தேன்? எப்படி அன்பா இருந்தேன்? யூதாசனை காட்டி கொடுத்தான், மன்னிச்சேன், அது ஒரு அன்பு. பேதுரு என்னை மறுதளித்தான், அவனை மன்னிச்சேன், அது ஒரு அன்பு. சிலுவையில தொங்குகிற பொழுது கீழே நின்றவெல்லாம் கண்ட மாதிரி பேசினான், அது ஒரு அன்பு. இவைகளுக்கு மேலாக என்னெல்லாம் செய்தாங்களோ, அடித்தாங்க, குட்டினாங்க, எல்லாமே பண்ணினாங்க, எல்லாரையும் மன்னிச்சேன், அது ஒரு அன்பு. நான் எப்படி அன்பா இருந்தனோ அப்படி என்ன நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்லி சொன்னார்கள். பிரியமான தேவன் பிள்ளை, அநேக மிஷினரியுடைய ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட கடைசி நாள் ஊழியங்கள் இப்படிப்பட்ட ஒரு மரண தருவாயாக இருக்கும். இன்னைக்கு கூட இந்தியா தேசத்திலே அநேகர் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். விளங்குறதா? கடைசி தருவாயிலேயே அவர்கள் செத்து விழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு சொல்லி கர்த்தரை மறுதலியாமல், இயேசுவை மறுதளித்ததாக எனக்கு இன்னும் செய்தி வரவில்லை, யாராவது ஒன்று முழங்கால இருந்து இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லி சொன்னதாக எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படவில்லை. சாகிறார்கள், மறிகிறார்கள், சாகிறார்கள், மறிகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அன்பாக இருந்தது போல இவங்களும் கர்த்தருக்கென்று அன்பாக இருக்க முயற்சி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு தேவனோடு நமக்கு இருக்கிற அன்பிலே குறைவில்லை, அதை நான் குறைவென்று ஒவ்வொருத்திலையும் நான் சொல்லவும் இல்லை. எல்லோரும் நல்லா தேவனை நேசிக்கிறோம், ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், நல்லது. சாமுவேலை குறித்து எழுதப்படுகிற அவன் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு சிறு வயதிலேயே தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமுள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்விலே அவைகள் இல்லாது இருக்கிறது கவலைக்குரியதே. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருடன் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்து கொள்ளப்பட வேண்டும், வித்தியாசம் காண்பிக்கப்பட வேண்டும், வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை பேசுகிற பொழுது சொன்னேன், சபையில் நாம் ஒருவருக்கொருவர் முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் கவனமாக இருப்பதுண்டு, எனக்கு ரொம்ப விருப்பம் பாருங்க, இந்த மற்றவங்களை போல சும்மா இருந்து சத்தம் போட்டு சிரிச்சு ஆ யூ என்று ஏதாவது சொல்லி எனக்கு செய்யும்னு சொல்லி ரொம்ப விருப்பம் இருக்கிறது. எனக்கு நல்லா தெரியும் இது சரி வராத காரியம் என்று சொல்லி, ஏனெனில் அது சரியாக பார்க்கப்படாது, அதனால எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நமக்கும் சில நேரங்கள் கஷ்டமாகத்தான் இருக்கு, சிலதை விட வேண்டித்தான் இருக்கிறது, விலதை விட்டு விட வேண்டித்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே ஒன்றண்டு நண்பர்களை வச்சு சப்பி தீர்ப்பதுண்டு நான். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நான் சொல்லுகிறது என்னவெனில், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கிறது நாங்க யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நாங்க யார் என்று சொல்லி தெரியும்னு, நான் தேவனுக்கு பிரியமானவன் அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு நாம் எந்த மனிதர்களுக்கு பிரியமானவர்கள் என்பதை சபை கண்டுபிடிக்கிறது. நாம் யார் யாருக்கு பிரியமானவர்கள் என்பதை சபையில் கண்டுபிடிக்கிறோம். நாம் யார் யாரோடு பிரியப்பட்டிருக்கிறோம் என்பதை சபை கண்டுபிடிக்கிறது. ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு எவ்வளவுத்துக்கு பிரியமாக இருக்கிறோம், அது எப்படி நடக்கிறது, அவர் எங்களிலே எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே வண்ணத்தில் நாம் மற்றவர்கள் அன்பாய் இருக்க வேண்டுமா? இது முடியுமா? இது ஏழுமா? இது முடியாது. கஷ்டம், கடினம் செய்வது என்பது ஈஸியானதல்ல, இலகுவான வார்த்தைகளும் அல்ல. ஆனால் இதுதான் வழி, வேறு வழி அல்ல. ஆண்டவர் சொன்னார், என்ன அவருடைய ராஜ்யம் விசாலமான வழி கிடையாது, அது ஒடுக்கமானது, கஷ்டமானது, வசனத்தின் அடிப்படையிலே போக வேண்டியது, சிலுவையின் அடிப்படையிலே போக வேண்டியது. இயேசுவுக்கு பின்பாக போறதுன்னு சொல்லி சொன்னால் அவரை போன்றொரு வாழ்க்கை, அது முள்முடி மகுடம் ஒன்று இருக்கிறது, சிலுவை ஒன்று இருக்கிறது, கரங்களும் கைகளும் ஆணியினால் அடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது, வாரினால் அடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது, ஈட்டினால் குட்டப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. இவைகள் தான் இயேசுவின் வாழ்க்கை, இதுதான் இயேசுவின் வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை என்பது சிரித்து ஏதோ ஒன்று பேசி நாட்களை கழித்து நாலு பேரை சேர்த்து நடப்பது அல்ல, எல்லாம் கஷ்டப்பட்டு அவர் பிரயாசப்பட்டு செயல்பட்டார். ஹல்லேலூயா. அகினாலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பா இருந்தேன். எப்படி தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்திலையும் உங்களை நான் அன்பாய்த்தான் இருந்தேன், இவ்வளவு வேதனை இல்லையும் நான் உங்களை அன்பாய்த்தான் இருந்தேன், எல்லா நியாயம் பண்ணின பொழுது நான் உங்களுக்கு அன்பாய்த்தான் இருந்தேன். நான் நம்புறேன், யூதாசே இங்க வா, என்னை காட்டி குடித்தாய். ஆனால் நான் உன்னை கோபிச்சனா, நான் உன்னை திட்டினா, நான் உன்னை அடிச்சனா, ஒருத்தர்கிட்ட சொல்லி இருந்தா உன் காதையே வெட்டியிருப்பான். ஆனா நான் சொன்னா ஒன்றுமே சொல்லல, ஒன்றுமே சொல்லல. பேதுருவே இங்க வா, நாலு பேருக்கு முன்பாக வைத்து என்னோட சேர்ந்து சாப்பிட்டியே, என்னோட சேர்ந்து அப்பம் பிச்சியே, நாலு பேருக்கு முன்பாக என்ன நீ தூசிச்சியே, எனக்கு அவர் தெரியாதுன்றே சொல்லிட்டு போயிட்டியே, நான் உன்னை கோவிச்சினா, உனக்கு நான் என்ன செய்தேன், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லித்தானே உன்னை கைய பிடிச்சி எடுத்தேன், நான் உன்னை திட்டிலேனா என்று சொன்னாரு சொல்லுவார் ஆண்டவர். நான் நம்புகிறேன். ஆனால் நம் வாழ்விலையோ நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில காரியங்களை நான் சிந்திக்கிற பொழுது எனக்கே வெக்கமாக இருக்கிறது. சிலருடைய நோக்கங்கள், சிலருடைய சிந்தனைகள், சிலருடைய பேச்சுக்கள், சிலருடைய நடத்துகள் எனக்கே வெக்கமாக இருக்கிறது. என்ன இது ஆண்டவரே, இது பரிசுத்த மனவாட்டி அல்லவா இதுவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்திலே சரியாக இருக்கிறேன் என்பதுபடினாலே அதை மாத்திரம் நாம் பேசக்கூடாது. நாம எந்த காரியத்திலே பலவீனமாக இருக்கிறோமோ அதைகளை மறைத்து கொண்டு வாழக்கூடாது. அது நானாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், பேசாமல் இருந்து விட்டால் எல்லாம் சரி என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஆகையினாலே கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். எப்படி? நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கிறோம்னாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நாம் எல்லாரும் சொல்லுகிறோம், சரி நாம சொல்லுகிறோம், இப்பவே சொல்றோமே, நீங்க எல்லாரும் இயேசுவின் சீஷர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்க வாழ்விலே எவ்வளவுக்கு செல்லுபடியாகும், எவ்வளவுக்கு அதை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள், எவ்வளவுக்கு உங்கள் வாழ்விலே இது பரிபூர்ணப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் சரி, நீங்களும் சரி. அப்படி நம்ம வாழ்வில் குறைவு இருக்கிறது இல்லையா, பேசாம இருங்க, பேசாம இருங்க, அது நல்லது நமக்கு. ஹல்லேலூயா. சீக்கிரமாக கலாத்தியர் 5:13 வாசிங்கள். 5:13 என்று சீக்கிரமாக வாசிங்கள். கலாத்தியர் 5:13. நாம் சீக்கிரமாக, நேரம் ஓடிவிட்டதா, போயிட்டே இருக்கிறது. ஓகே வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. கலாத்தியர் 5:13-14.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
ஊழியம் செய்யுங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
நிறைவேறும்.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்.
அப்படியே இருங்க. 14 என்ன சொல்கிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ன, இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை இலகுவானதல்ல. என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பது என்பது இலகுவானதல்ல, அது கடினமானது. ஆனா இயேசு செய்தார், அது நாம சொல்ல முடியாது. இயேசு செய்தார். ஆனால் அதுல உங்களுக்கு தெரியுமா, அது பாரம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போல நீ புறனை நேசித்தின்னு சொல்லி சொன்னா பைபிள் முழுத்திலும் நீ நிறைவேற்றுகிறார். அதான் அந்த வெயிட், அந்த பாரம் அங்கேதான் இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த வார்த்தை லேசானது அல்ல, இந்த வார்த்தை நிறைவேற்றுவது என்பது லேசானது அல்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ நிறைவேற்றுவா. எப்பொழுது? உன்னை போல புறனை நேசிக்கிற பொழுது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா, நான் ஏதோ ஒரு தப்பு செய்து விட்டேன் என்று வையுங்க, நான் செய்து விட்டேன் என்று சொல்லி வையுங்க. நீங்கள் என்னை திட்டுகிறீர்கள், நீங்கள் என்னை பேசுகிறீர்கள், ஏதோ எல்லாம் பண்ணுகிறீர்கள், எல்லாரிடத்திலையும் சொல்லுகிறீர்கள், என்னை தூட்டுகிறீர்கள், ஊர் உலகம் எல்லாம் விடாம ஏதோ பண்றீர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்னு ஒரு கேள்வி கேட்கவா, அதே காரியத்தை நீ செய்திருந்தால் இந்த வேலையை செய்வியா? இதே காரியத்தை நீ கொண்டு திருவியா? இதே காரியத்தை உனக்கு தெரிஞ்சவன் எல்லாத்தையும் சொல்லுவியா? சொல்லி ஏன் மௌனமா இருக்கிறாய்? சொல்லு ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார் உன்னை போல புறனை நேசி என்று சொன்னார். நீ சொல்லுவியா? இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்பி சொல்லுகிறது எல்லாம் போய் சொல்லிடுறாங்க. பட அநியாயமா இருக்கிறது, விளங்குறதா? நான் உங்களை கேட்கிறேன், பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி செய்வீர்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றார் உன்னை போல புறனை நேசி. அப்படி நேசித்தியன்னு சொன்னா நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீ நிறைவேற்றுவாய். சரி, இன்னும் ஒரு பக்கத்துக்கு வருவோமே. நான் அதே பிழையை செய்து விட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டேன், அக்கிரமம் ஏதோ பண்ணி விட்டேன், நீ விரும்பாததோ நீ விரும்புறதோ ஏதோவோ செய்து விட்டேன். ஆனால் அது இப்ப எல்லா இடத்துலயும் சொல்லு சொல்லுன்னு சொல்றேன், இல்லையே வச்சுக்கணும், அப்படியே வைத்துக் கொள்வோம். ஆனா அதே காரியத்தை உன் பிள்ளை செய்தால் என்ன செய்வாய்? போவியா? ஒண்ணு சொல்லுவியா? ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த வேலை? வேதம் சொல்லாததெல்லாம் எதுக்கு செய்து தீர்க்கிறீர்கள்? வேதம் சொல்லாததெல்லாம் எதுக்கு செய்து தீர்க்கிறீர்கள்? வேதம் சொல்லாததெல்லாம் ஏன் போட்டு வாங்குகிறீர்கள்? எதற்கு இந்த வேலை? வேதம் வாசிக்கிறீர்களா இல்லையான்னு சொல்லியே தெரியாமல் இருக்கிறது. சில பேர் கர்த்தரண்டை இல்லையென்று தெரிந்தும் ஒரு சிலர் அவர்களை ஆவிக்குருளாகவே பார்க்கிறார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு சிலர் ஆவிக்குரிய நிலைமையில இல்லை என்று தெரிந்தும் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை ஆவிக்குருளாக பார்க்கிறது போல பார்க்கிறோம். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டால் அது உங்களோடு இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக அதற்குரிய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடவே கூடாது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவளத்தடி இருக்கட்டுக்கு நேரம் போறப்படினாலும் அடுத்த 15வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் பட்சித்து ஐக்கியத்தை உடைக்காதீங்க. நான் நன்மை உண்டாகவும் நல்ல சிந்தனையோடு உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்தி என்ன? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அழிவீர்கள் என்று சொல்லி அழிவா என்று சொல்லவில்லை, அழிவீர்கள். கடித்து பட்சித்து ஒருவரை ஒருவர் அழித்து ஒரு நன்மையுமே கிடையாது. உனக்கும் கிடையாது, சபைக்கும் கிடையாது, ஊழியத்துக்கும் கிடையாது, தேவராட்சியத்துக்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே நடவாது. கடிச்சு பட்சிப்பது அது நமக்கு நல்லதல்ல. படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நாட்கள் போக போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 5 வருஷத்துக்கு முன்பதாக நீ கடிச்சாய் பட்சித்தாய், ஓகே, ஆனா 5 வருஷம் கழிச்சும் அதே மாதிரியா? அப்படியா இருக்கிறது? அப்படியா வாழுவது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே அனுதினமும் அனு நாட்களும் ஒவ்வொரு வருஷம் கழிய கழிய நமக்குள்ளே ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சி என்று அதை நாம் சொல்லுவோம், வேதமும் அதை சொல்லுகிறது. மாற்றங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலையும் வெளிப்படையான விதமையிலையும் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழிந்து போய் விடுவீங்கப்பா, அழிந்து போய் விடுங்க. ஒருத்தரை ஒருத்தர் பட்சித்து திட்டி தீர்த்து கோபப்பட்டு எரிச்சல்பட்டு பொறாமைப்பட்டு ஏதோல்லாம் பட்டு உங்களை அழித்துக் கொள்ளாதீங்க. நம்மளை நாம் அழித்துக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான் நடக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கடந்த 20 வருஷத்தை சிந்தியுங்கள். அதற்குள்ளே நீங்கள் ரம்யமாக சந்தோஷமாக கதருக்குள்ளே சிரித்து வாழ்ந்த நாட்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். இன்றைக்கு அவைகள் இல்லை. ஏன்? ஏன் தயவு செய்து மற்றவர்களை மாத்திரம் கை நீட்டாதீங்க, மற்றவர்களை மாத்திரம் காட்டி விட்டு இலகுவான ஒரு பதிலை சொல்லிவிட்டு போகாதீங்க. நம்மளை நாம் குட்டி கொள்ளுகிறோம், நம்மளை நாம் குட்டி கொள்ளுகிறோம், அதான் நடக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தில்லையானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு கவனம். ஒருவரால் ஒருவர், அதாவது என்னால் அவர்களும் அவர்களால் நானும். ஆண்டவர் நீதி உள்ளவர் பாருங்க, சரியா எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சுக்கலாம், உன்னால் மற்றவர்கள் பட்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க அவங்க சரியான்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்ன எழுதியிருக்கிறாரு, ஒருவரால் ஒருவர், என்னால் அவனும் அவனால் நானும், பட்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை மறக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, எல்லா தீமைகளையும் கர்த்தர் விசாரிப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அப்படியானால் எதற்கு இந்த வாக்குவாதம், எதற்கு இந்த கோபங்கள், எதற்கு இந்த தாவங்கள், எதற்கு இந்த மனஸ்தாவங்கள், எதற்கு இந்த சண்டைகள், எதற்கு இந்த வாக்குவாதங்கள்? அவர் தான் விசாரிப்பாரே, அப்புறம் என்ன? அப்ப உங்கள் நம்பிக்கைகளே தவறு இருக்கிறது, உங்கள் நம்பிக்கைகளே சில தவறுகள் இருக்கிறது. ஆண்டவர் விசாரிக்க மாட்டார், அதனால நான் விசாரிக்கிறேன். ஆண்டவர் இதை கேட்க மாட்டார், அதனால நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாவற்றையும் நாங்களே கேட்க தொடங்கி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் வாழ்வதே கஷ்டம். எங்கள் வாழ்விலே இன்றைக்கு நடக்கிற காரியங்களை, எங்கள் வாழ்க்கையிலே நடந்தவைகளை நாங்கள் விசாரித்து நியாயம் தேவை, நீதி தேவை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் இன்றைக்கு வாழ முடியாது. அவர் வருகிற நாட்கள் அவைகள் எல்லாம் விசாரிக்கப்படுமா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 1லிருந்து சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரமாக நான்
கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.
இதுல ஒரு காரியத்தை மாதிரி நான் எடுக்கிறேன் பாருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு புத்திமதி, இது ஒரு ஆலோசனை. அல்லேலூயா, இது ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. என்னவெனில், சமாதான கட்டினால் இன்னைக்கு சமாதானங்களை நாம் உடைத்துக் கொள்ளுகிறோம். நல்ல சமாதானங்கள், நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள். உங்களுக்கு தெரியுமா, நல்ல மனிதர்களோடு கூட நாம் என்ன செய்கிறோம், உறவுகளை உடைத்துக் கொள்ளுகிறோம். நாம் பார்க்கறது என்ன தெரியுமா, சில நல்ல மனிதர்களோடு உடைத்து விட்டு சில வில்லங்கமான மனிதர்களோடு போய் சமாதானமா இருந்து விடுவார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். அது இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு அதை நிரூபிக்கும். காலங்கள் எல்லாவற்றையும் நிரூபிக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல மனிதர்களோடு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் மெக்னாஸ்ல வேலை செய்த நாட்களிலே ஒரு 40 வேலைக்காரர்கள் இருந்து வேலை செய்வார். வேலை செய்கிறப்படுது நடக்கிறது என்ன தெரியுமா, இந்த நல்ல மனிதர்கள் நல்லா வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் திட்டு வேண்டுவார்கள், பயங்கரமாக திட்டு வேண்டுவார்கள். ஆனால் அவர்கள் தான் நல்லாக வேலை செய்வார்கள். எனக்கு அன்று தொடங்கி இன்று வரைக்கும் சரியான பாடம். அதனாலதான் நான் சில காரியங்களை வித்தியாசமான விதையில பார்க்கிறது உண்டு. அவங்கதான் திட்டு வேண்டுவாங்க. என்னை விட மேல் அதிகாரிகள் வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா, இந்த தவறானவர்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறேன், தவறானவர்கள் சரியான இடத்திலே நின்று கொள்வார்கள், சரியாக நிக்க வேண்டியவர்கள் அந்த இடத்திலே நிக்க மாட்டார்கள். அதனால என்ன நடக்கும், அவர்களை வாழ்த்துவார்கள், நல்ல ஜாப், நன்றாக செய்கிறீர்கள், அருமையாக இருக்கிறது எல்லாம், என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இங்க, சூப்பராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய் விடுவார்கள். அப்படி அவர்கள் வருகிற பொழுது அங்கங்கே கிப்டுகள் எல்லாம் கொடுப்பார்கள். இப்ப உண்மை தெரிந்தவர் யார் தெரியுமா, நான் ஒரு ஆள் தான். நான் அந்த கிப்டுகள் அப்படிப்பட்டவர்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நான் கொடுக்கிறதே கிடையாது. அதை சரியான நபர்களிடத்திலே கொடுத்து அவர்கள் செய்த வேலைகளுக்கு அது போய் சேரத்தக்கனையான விதத்திலே நடந்து கொள்வதுண்டு. ஏனெனில் அநேக தடவைகளை நான் பார்த்ததுண்டு, பேச்சு வேண்டுகிறது, திட்டு வேண்டுறது எல்லாமே இந்த நல்ல மனிதர்கள் தான், நல்ல மனிதர்கள் தான் வேண்டுவார்கள். இந்த தமிழாக்கள் சொல்லுவார்கள் இல்லையா, அந்த வேலை செய்யாமல் திரிவார்கள் ஏதாவது செய்து கொண்டு, அதுல பேர் எனக்கு வருதில்லை, சும்மா திரிவார்கள், சரியான இடத்துல வந்து நின்றுவாங்க, வேலையே செய்ய மாட்டார்கள். அவர்களை குறித்து நான் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் ஒருமனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டாண்டு காலமாக சில சமாதானத்தின் உடன்படிக்கையில் இருக்கும் உடைத்து விடுவார்கள். உடைத்து விட்டு என்ன நடக்கும், என்ன நடக்கும், வெள்ளங்கமானதிலோடு போய் சமாதானப்பட்டு இருப்பார்கள். விசாரிக்க அங்கு ஒன்றுமே இருக்காது. சின்ன ஒரு காரியம், சாப்பாட்டுக்கு உப்பு இல்லாதது போல ஒரு சின்ன காரியங்களில் பிரச்சனைகளை பண்ணி நல்ல உறவுகளை உடைப்பது. உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, தயவு செய்து நல்ல உறவுகளை உடைக்காதிருங்கள், நல்ல மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போகாதிருங்கள். இது உங்க வாழ்க்கையில நடக்கிறது, நடக்கிறது, அதனால சொல்லுகிறேன், நல்ல மனிதர்களை இழந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. நல்ல உறவுகளையும் உடைத்து போடாதிருங்கள். உங்களுடைய ஒருமன பாட்டினாலே ஆவியின் ஒருமனத்தை காத்து சமாதானத்தின் உடன்படிக்கை காத்து கொண்டால் உங்கள் வாழ்வு நல்லாக இருக்கும் பாருங்க. ஒருவேளை சமாதானத்தை உடைக்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு உருவாக்கப்பட்டாலும் ஆபிரகாமை போல சிலவற்றை விட்டு விடுங்கள். அது அந்த உறவை காத்துக்கொள்ளும், அந்த உறவை உங்களுக்கு நடத்தி செல்லும். நாளைக்கு இல்லாவிட்டால் நாளண்டைக்கு, அடுத்த நாள் ஒரு கிழமை தாண்டி அந்த உறவுகள் திரும்ப உங்களுக்கு பலனாக மாறும். மாறாக மாறாக அதை உடைத்து வில்லங்கமான உறவுகளுக்குள்ளே போய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை உடைத்து சிதைத்து எறியாதிருங்கள். நான் சொல்லுகிற புத்திமதிகளை கேளுங்க. நான் சிந்தித்து பேசுகிறேன், நன்றாக யோசித்து பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே கட்டுநூலாகிய நான் சொல்லுகிற இந்த புத்திமதிகளை கேட்டு நீங்க செயல்பட்டிருந்தா உங்களுக்கு நல்லது. அன்பினால ஒருமனத்தை காக்கணுமா, அன்பினால என்ன செய்ய வேண்டும், ஒருமனத்தை காக்க வேண்டும். ஆகையினால் ஒருமனம் என்பது சும்மா வருகிறது அல்ல, ஒன்றுமே சும்மா கிடையாது, காக்க வேண்டும். காப்பது என்னுடைய வேலை, என்னுடைய வேலை காப்பது, என்னுடைய வேலை. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா உங்க ஒருமனத்தை நீங்க காத்துக்கொள்ளவே முடியாது. ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை சொல்லுகிறது எல்லாவற்றையும் நம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா வை, நீங்க ஒருமனத்தை காத்துக்கொள்ளவே முடியாது, சமாதானத்தின் உடன்படிக்கை மனிதர்களோடு காத்துக்கொள்ளவும் முடியாது. அதனால சொல்லுகிறேன் கேளு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே சொல்லுகிறதே கேளுங்க. உங்கள் ஒருமனத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள், சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் ஒருவரை அழித்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கொள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் பொத்தி சொல்லுகிறேன். நேரம் கழிகிறபடியினாலே ஒரே ஒரு வசனம் ஒன்று வாசித்து நான் முடித்து விடுகிறேன். ஒன்று ஜோவான் 3:23-24 வாசிப்போம். அல்லேலூயா. ஒன்று ஜோவான் 3:23-24. அல்லேலூயா.
நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. அருமையான வசனம். மேலே எல்லாம் கணக்கு வாசிக்கலாம், மேல் பகுதி எல்லாம். அல்லேலூயா.
15 எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் எல்லாம் நம் வாழ்வில் பலன் கொடுக்க வேண்டும். மேல் பக்கத்தில் இருக்கிற வசனம் எல்லாம் சரியான கஷ்டமான வார்த்தைகள். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலேயே பிரயாசப்படுகிறது என்பது லேசானமான காரியம் கிடையாது. ஆனால் இதுதான் வழி, வேற வழி நமக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க சித்த அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி.
நாம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய்.
இது அவருடைய கட்டளை. எது கட்டளை? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது கட்டளை. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டார், எல்லாரும் எடுத்துட்டோம். எல்லாரும் எடுத்தாச்சு. வேணுமா இன்னும் இருக்கிறார்களும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. அந்த கட்டளை ஈஸியா இருக்கு இல்லையா, இலகு வாயிருக்கு இல்லையா? ஆனா அது உள்ளுக்கு இருக்கிற தாய்ப்பரியத்தை புரிந்திருந்தால் அதுவும் எடுத்திருக்க மாட்டோம், அதுவும் எடுத்திருக்க மாட்டோம். அதையும் இதைத்தான் சொல்லுகிறது எங்கே. ஆனா அது வெளியால சொல்லப்படவில்லை இல்லையா. ஞானஸ்தானம் தன்னைக்கு அமிழ்ந்து விட்டு எழும்பி விட்டா சரி, அதுதான் எல்லாருடைய நினைவுகளும். ஆனால் அதுதான் இதை சொல்லுகிறது. இது உள்ளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே இது இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர், சபையில் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பது என்பது தேவ கட்டளை, மனித கட்டளை அல்ல. ஏதோ நாங்கள் போயிருந்து ரெண்டு பேரும் இங்க வாங்க, நீங்க சமாதானமா இருங்க, அதுதான் எங்களுக்கு நல்லது, அதுதான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்லி நாங்கள் பேசவில்லை. அது தேவனுடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் அதை விரும்புகிறார், நாம் தேவ பிள்ளைகளா செய்வோம் இல்லையா? நீங்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாதப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய
கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
அவருடைய கட்டளைகளை, வேத வசனத்தை இந்த பாருங்க, வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவில் அன்பு கூறுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை என்னை கேளுங்க, பிரதர் நீங்க ஒருவர்கள் ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்களான்னு சொல்லி கேளுங்க. என்னை பார்த்து கேளுங்க, பிரதர் நீங்க எல்லாருலையும் அன்பாய் இருக்கிறீர்களா? நீங்க உண்மையிலேயே அன்பு எல்லாருலையும் செய்கிறீர்களா? அன்பா இருக்கிறீர்களான்னு சொல்லி கேளுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பப்போ ஒரு கீறல் வரத்தான் செய்கிறது, அப்பப்போ நாலு பிரச்சனை வரத்தான் செய்கிறது, அப்பப்போ நாங்களும் தடறத்தான் செய்கிறோம். ஆனாலும் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துக்குள்ளே அதை சரிப்படுத்த முயற்சி பண்ண வேண்டும். அட்லீஸ்ட் நாம் மரணம் நெருங்குறதுக்கு முன்பதாகவாவது இந்த விஷயங்களை நாம் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாம் தோத்து விடுவோம், நம் வாழ்வில் நாம் தோத்து விடுவோம். ஓட்டங்கள், பிரயாசங்கள், செயல்பாடுகள், நன்மைகள், தர்மங்கள் என்று சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனெனில் நாம் பிரசங்கம் பண்றோம், நாங்க வசனத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் எங்களை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நீங்கள் அதே கேள்வியை என்னை கேளுங்கள், பிரதர் நீங்க எப்படி என்று சொல்லி கேட்டால், அன்பானவர்களை, அநேக தடவைகள் இந்த வசனங்கள் நம் வாழ்விலே கீறுகளை உண்டு பண்ணத்தான் செய்கிறது, இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களுக்குள்ளே எங்களை சரிப்படுத்திக் கொண்டுகிறோம். ஒருவழி ஒரு நாள் தாண்டலாம், ரெண்டு நாள் தாண்டலாம், மூன்று நாள் தாண்டலாம், கடைசி அடுத்த ஆராதனைக்கிடையிலேயாவது ஏதாவது நடக்க வேண்டுமே. இல்லையெனில் நம் வாழ்விலே எப்படி இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம், எப்படி தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்படி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்? பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதுனால் மாத்திரம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால் மாத்திரம் தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க முடியாது, நாங்கள் காணிக்கை கொடுப்பதனால் மாத்திரம் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது, முடியாது, முடியாது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் பொத்தி சொல்லுகிறேன். வேதத்தின்படி ஆண்டவரே இயேசுவே என்னை பாருங்கப்பா, ஆண்டவரே நான் ஒருவர்கள் ஒரு அன்பு செய்தால் உண்மையிலே நிலைத்திருக்கிறவன் சொல்லுகிறீரே. எனக்கு அந்த ஆவியை தாங்க ஆண்டவரே, அந்த விருப்பத்தை தாங்க, அந்த வாஞ்சியை தாங்க ஆண்டவரே, நான் அன்பாயிருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம் மாம்சத்திலே அவைகளை செய்ய முடியாது, சில காரியங்களை நாம் நம்முடைய செயல்பாட்டில் செய்ய முடியாது, அதற்கு ஆவியினுடைய உதவி தேவை. இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்னைக்கு மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களை தாழ்த்துவது. பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களை விட்டு கொடுப்பது. பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களை கொஞ்சம் இறங்குவது. இறங்குவது என்பது லேசான காரியம் கிடையாது, எந்த மனிதனுக்கும் முடியாது. இறங்குவது என்பது கஷ்டமான காரியம். ஆனால் எல்லாரும் இயேசு கால் கழுவினார், இயேசு கால் கழுவினார், இயேசு கால் கழுவினார் என்று சொல்வதை நாம் கேட்படுவோம். ஆனால் யாரும் இறங்குவது கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே எங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு பேசினேன், ஒரு சிறிய பையனோடு பேசினேன் சொல்லி அவன் சொன்னதுன, யாரும் கோபத்தோடு இருக்கிற பொழுது நாம் இறங்கி போகணும் என்று சொல்லி சொன்னான். சிறிய பையன் ஒருத்தன் சொன்னான், நான் 17 வயசு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவன் சொன்னான், யாராவது கோபத்தோடு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இறங்கி போகணும் வேண்டாம். நான் நினைச்சேன், 20 வருஷமா வயல் படிக்கிறவனுக்கே இந்த அறிவு கிடையாது, 20 வருஷமா ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவனுக்கே இந்த அறிவு கிடையாது. அவன் சொல்றான், யாரும் கோபமா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க இறங்கி போகணும். அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது, அந்த பிரச்சனையை குறித்து பேசின பொழுது இந்த பையனோடு பேசினா அவன் சொன்னா நீங்க இறங்கி போகணும். அப்படியா? ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எங்கே இறங்குகிறோம் சொல்லுங்கள், எவ்வளவுக்கு நாம் இறங்கி இருக்கிறோம் சொல்லுங்கள். ஊழியம் செய்து என்ன, காணிக்கை கொடுத்து என்ன, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன, இறங்க முடியலையே, இறங்கவே முடியல. அப்புறம் என்ன செய்யறது? மாய்மாலுமான வாழ்க்கைகளை விட்டு வாங்க வெளியே, அது நமக்கு வேணாம். ஆண்டவரை பின்தொடருங்கள். ஆண்டவரை கொஞ்சமாவது நம் வாழ்விலே பார்த்தால் நமக்கு தனிப்பட்ட விதத்திலே நலமாக இருக்கும் அல்லவா? இன்றைய கண்களை மூடினால் நாளை என்னவோ, நல்ல காலம் ஒருத்தனும் மறித்து விட்டு திரும்பி வரவில்லை. அப்படியானால் அவன்கிட்ட ஏதாவது கேட்கலாம். ஆனால் நமக்கு எல்லாம் அது ரகசியமாக இருக்கிறது. இன்று கண்ணை மூடினால் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அங்கேதான் நாம் பார்க்க முடியும். இங்கே நமக்கு தெரியாது. நான் யோசிப்பது இல்லையா, யாராவது ஒருத்தன் வந்தா மறிச்சுட்டு இந்த சொப்பனம் தரிசனம் எல்லாம் போயிட்டு வர்றாங்க பாருங்க, அவனாவது வந்து சொன்னா அங்க என்ன நடக்க முடியும் சொல்லி கொஞ்சமாவது எங்களை ஆயத்தப்படுத்தலாம் இல்லையா? ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி புலம்பலாம் அல்லவா? ஹல்லேலூயா. சோ நான் கதருக்குள்ளே இந்த செய்தியிலே சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறேன். இதை கொண்டு சென்று இதை சாப்பிட்டு இதிலே ஆசீர்வாதத்தை பெற்றால் உங்களுக்கு நல்லது. இல்ல பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு நடந்த அநியாயம் என்று சொல்லி நினைத்தால் அது உங்களை பொறுத்தது. இயேசுக்கு நடந்த அநியாயம் உங்களுக்கு நடக்கல, அப்போ சொன்னாங்க பவுல் பேதருக்கு நடந்த அநியாயம் உங்களுக்கு நடக்கல. சோ எனக்கு நடக்கல, கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே என்னை பாருமென்று சொல்லி நாம் சொன்னால் அது நமக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளும் எங்களை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும் என்பதை மறவாதிருங்கள். ஒரு நாள் இந்த வார்த்தைகள் என்ன செய்யும், நம்மளை நியாயம் தீர்க்குமா சொல்லுமா? இந்த நாளிலே இந்த டேட்டிலே இந்த பிரசங்கம் நடந்தது, என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? ஹல்லேலூயா. ஆகையினால பெரியமானவர்கள் ஒருவர்களுடைய கர்த்தருக்குள்ளே அன்பாயிருங்கள். இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய கட்டளை, மனிதருடைய கட்டளை கிடையாது. ஆகையினாலே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், தேவனுடைய கற்பனைகளை ஒப்புக் கொடுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது நன்மையான ஒரு காரியம். தேவசமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்விலே எந்த இடத்திலே நான் எழும்ப சரிப்படுத்த என்னை விட்டுக் கொடுக்க நான் வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்துல என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு எங்களை சரிப்படுத்த வேண்டும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த வசனம் உண்மைதானப்பா, ஆனா என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இது வேதனையாக இருக்கிறது, நீ சொல்லலாம் தப்பில்லை, ஆனால் இந்த பகுதியினாலே தான் நாம் நடந்து செல்ல வேண்டும். எனக்கும் சரி, உனக்கும் சரி, உனக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த வசனத்தின் பாதை தான் நமக்கு வெளிச்சம், வேறு வழி நமக்கு இல்லை. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, சில காரியங்களை மறக்க முடியவில்லை, சில காரியங்களை விட முடியவில்லை, சில காரியங்கள் கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது. சில காரியங்களை கோபமாக மாற்றுகிறது, சில காரியங்கள் கசப்பாய் மாறிவிட்டது, சில காரியங்கள் வைராக்கியமாய் மாறிவிட்டது, சில காரியங்கள் கோபமாய் மாறிவிட்டது என் வாழ்வில். அதை பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாக உம்மை பின்பற்ற, உம்மை போல வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன். சில காரியங்கள் என்னை விடுகுதில்லை, சில பிரச்சனைகள் என்னை விடுகுதில்லை அப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணியாதிருங்க. போகிற வழியை விட்டு திரும்புங்கள் பிரியமானவர்களே. ஏதோ வசனம் கேட்க வந்தோம், ஆராதனையில் இருந்து விட்டோம் என்று சந்தோஷமாய் போகாதிருங்க. நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு வெளிச்சம், நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு வெளிச்சம். என் வாழ்வை தேவன் பார்க்கிறார். அநேக தடவைகளிலே நாம் செய்தது தவறு என்று தெரிந்தும் நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம், அதை சமப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சகோதர உறவுகளை கீறி போட்டேன், சகோதர உறவுகளை உடைத்து விட்டேன், சகோதர அன்பை நான் கெடுத்து விட்டேன், அநேக காரியங்கள் நான் தவறினது உண்டப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ராஜா, என்னை மன்னிங்கப்பா என்று கேட்பீர்களா? ஹல்லேலூயா.